أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
மக்கா வெற்றி தொடர்பாகவும் மக்காவிற்குள் நுழைந்த சூழ்நிலைகள் குறித்தும் முந்தைய குத்துபாவில் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதன் மேலும் விவரங்கள் இவ்வாறு ஆகும். அபு சுஃபியான் தன்னை கடந்து சென்ற வல்லமை மிக்க இறைவனின் படைகளை பார்த்த பிறகு வந்தபோது முஸ்லிம்கள் புனித பள்ளியிலிருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மக்காவில் உள்ள ஒரு குடியேற்றமான ஜி தவாவை அடைந்தனர் என்றும் சஹாபிகள் அங்கு வந்தனர். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்திருந்தனர். அனைத்து சஹாபிகளும் அங்கு கூடினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பச்சை நிற உடையணிந்த படையுடன் வந்தார்கள் என்றும் இப்னு இஸ்ஹாக் எழுதியுள்ளார். ஹஜரத் அபுபக்கருக்கும் உசைத் பின் ஹுதைருக்கும் இடையில் தனது ஒட்டகம் கஸ்பாவில் இருந்ததாக இப்னு சாத் எழுதியுள்ளார். நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதாக ஹஜரத் அப்துல்லா பின் முஹஃபல் கூறுகிறார்கள். மக்கா வெற்றி பெற்ற நாளில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகத்தில் இருந்தார்கள். மேலும் சூரா ஃபத்ஹை ஓதி கொண்டிருந்தார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹதரத்து அனஸிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது புகாரியின் அறிவிப்பாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்த போது மக்கள் அவரை பார்க்க வந்ததாக ஹஜரத் அனஸ் கூறுகிறார்கள். அவரது பணிவு காரணமாக அன்னாரது தலை சேனத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த ஒட்டக இருக்கை முன்பகுதியை தொட்டு கொண்டிருந்தது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்த போது அவர் ஒரு கருப்பு தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அவரது பதாகை கருப்பு நிறமாகவும் கொடியும் கருப்பு நிறமாகவும் இருந்தது. சில அறிவிப்புகளின்படி சிறிய கொடி வெண்மையாக இருந்தது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜி துவாவில் மக்களின் நடுவில் நின்றார்கள். வெற்றியையும் ஏராளமான முஸ்லீம்களையும் கண்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய முடி ஒட்டகத்தை தொட்டு கொண்டிருந்தது அல்லது பணிவு காரணமாக அதை தொடவிருந்தது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னல் ஐஷோ ஐஷுல் ஆஹிரா, அல்லாஹ்வே உண்மையில் உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கையாகும் என்றார்கள். நீதி பணிவு மற்றும் பணிவின் மற்றொரு அம்சம் என்னவென்றால், அன்னாரது விடுதலை பெற்ற அடிமை ஸைத் பின் ஹாரிசாவின் மகன் ஒசாமாவை தமக்கு பின்னால் சவாரியில் அமர்த்தியிருந்தார்கள். இருப்பினும் குரேஷிகளின் தலைவர்களும் பனு ஹிஷாமின் மகன்களும் இருந்தனர். மனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் சூரியன் சிறிது உதயமாகியிருந்தது. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனின் சிறப்பு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இந்த உயர்வு பணிவின் நிறத்தில் உள்ளது. மேலும் ஷைத்தானின் உயர்வு ஆணவத்துடன் கலந்திருந்தது. பாருங்கள், நமது தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வென்றபோது அந்த மக்காவில் எல்லா வகையிலும் எதிர்க்கப்பட்டு காயமடைந்த போது கஷ்டங்கள் மற்றும் சிரமங்கள் நிறைந்த நாட்களில் அவர் தலை குனிந்து வணங்கியது போலவே இப்போதும் தலை குனிந்து வணங்கினார்கள். நான் இங்கிருந்து எந்த நிலையில் சென்றேன், இப்போது நான் எந்த நிலையில் வந்துள்ளேன் என்பதை கண்டபோது அன்னாரது உள்ளம் இறைவனுக்கு நன்றியால் நிறைந்தது. மேலும் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள். மக்காவை வென்ற நாளில் அவர் எங்கு நின்றார்கள் என்பது குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மக்காவை நெருங்கி மக்காவில் தங்குவது எங்கே இருக்கும் என்று மக்கள் கேட்டபோது அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்காவில் அக்கீல் எங்களுக்கு ஏ என்று ஒரு வீட்டையும் விட்டு சென்றுள்ளாரா? அக்கீல் ஹஜ்ரத் அபு தாலிபின் மகன் ஆவார். அவர் ஹுதைபியாவுக்கு சற்று முன்பு இஸ்லாத்திற்கு மாறியவராவார். அதற்கு முன்பு அவர் தனது அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் முகாம் கைஃப் பனி கனானாவில் இருக்கும் என்றும், அங்கு குறைஷிகள் நம்பிக்கையின்மையின் சத்தியம் செய்ததாகவும், அனைத்து சஹாபிகள் அங்கு ஒன்று கூடும்படி கட்டளிடப்பட்டதாகவும் கூறினார்கள். அன்று அவருடன் இருந்தவர்களில் நானும் இருந்ததாக ஹசரத் ஜாபிரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. மக்கா வெற்றி பெற்ற நாளில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நுழைந்தேன். மக்காவின் வீடை கண்டதும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மகத்துவத்தை புகழ்ந்தார்கள். அன்னார் தனது கூடாரத்தில் இடத்தை பார்த்து, ஜாபிரே, இது எங்கள் முகாம் என்று கூறினார்கள். இங்குதான் குறைஷிகள் எங்களுக்கு எதிராக நம்பிக்கையின்மை சத்தியம் செய்தனர். ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மதினாவில் நான் உங்களிடமிருந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. நாங்கள் மக்காவை கைப்பற்றும் போது பனூ கினானாவின் ஹைஃபில் தங்குவோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். அங்கு அவர்களின் நம்பிக்கையின்மை நிலையில் அவர்கள் பனு ஹாஷிடமிருந்து வாங்கவோ விற்கவோ மாட்டோம், அவர்களிடம் திருமணம் செய்து கொள்ளவோ மாட்டோம், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவோ மாட்டோம் என்று சத்தியம் செய்து ஷுஐப் அபு தாலிப் என்ற குகையில் அடைத்து வைக்கும்படி கட்டளை இட்டிருந்தார்கள். உலமாக்களின் கூற்றுப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்போது அங்கே தங்க முடிவு செய்திருக்க வேண்டும். ஏனெனில் சிலர் இதை நம்புகிறார்கள். சில அறிவிப்புகளின்படி மக்காவில் உள்ள தங்களது சொந்த வீட்டை தவிர்த்து வேறு எந்த வீட்டிலாவது தங்கும்படி அன்னாரிடம் கேட்கப்பட்டது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து, நான் வேறு எந்த வீட்டிற்கும் நுழைய மாட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு ரஃபி ஹஜூனில் கூடாரத்தை அமைத்தார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா மற்றும் மைமூனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றார்கள். ஹுஜூனிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ்மூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்று புத்தகங்களிலிருந்து இவ்வாறு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்தபோது மக்கள் அவரிடம், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்கள் வீட்டில் தங்குவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், சிறிய தந்தையின் மகன் அக்கீல் எங்களுக்கு ஏதாவது வீட்டை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டார்கள். அதாவது, நான் ஹிஜ்ரத் செய்த பிறகு என் உறவினர்கள் என் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று விழுங்கிவிட்டார்கள். இப்போது எனக்கு மக்காவில் இடமில்லை. பின்னர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் ஹைஃப் பனி கினானாவில் தங்குவோம் என்று கூறினார்கள். இது மக்காவில் உள்ள ஒரு மைதானமாகும். இங்கு பனு ஹாஷிம் மற்றும் பனு அப்துல் முத்தலிப் ஆகியோர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைப்பற்றி அவரை எங்களிடம் ஒப்படைக்கும் வரை அவர்களுடன் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது வாங்கவோ விற்கவோ மாட்டோம் என்று சத்தியம் செய்தனர். இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் சிறிய தந்தை அபு தாலிப் மற்றும் அவரது ஜமாத்தை சேர்ந்த அனைவரும் அபு தாலிப் பள்ளத்தாக்கில் தஞ்சம் புகுந்தனர். 3 வருட கடுமையான துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தேர்வு எவ்வளவு நுட்பமானது! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை உங்கள் கோத்திரத்துடன் சமாதானம் செய்ய மாட்டோம் என்று மக்காவின் மக்கள் இந்த இடத்திலேயே சத்தியம் செய்தனர். இன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மைதானத்திற்கு சென்று மக்காவின் மக்களிடம் நான் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு வந்துள்ளேன் என்று கூறியது போல இருந்தது. ஆனால் சொல்லுங்கள், இன்று என்னை உங்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறதா? நான் அவமானப்படுத்தப்படுவதையும் கைதாக்கப்படுவதையும் நீங்கள் பார்க்க விரும்பிய அதே இடம். என் மக்கள் என்னை பிடித்து இந்த இடத்தில் உங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று அவர்கள் விரும்பினர். நான் என் மக்கள் மட்டுமல்ல, முழு அரேபியாவும் என்னுடன் இருக்கும்படி ஒரு வடிவத்தில் வந்திருக்கின்றேன். என் மக்கள் என்னை உங்களிடம் ஒப்படைக்கவில்லை, மாறாக என் மக்கள் உங்களை என்னிடம் ஒப்படைத்துள்ளனர். இறைவனின் வல்லமையால் இந்த நாளும் ஒரு திங்கட்கிழமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையை விட்டு வெளியேறி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மதீனாவுக்கு சென்ற அதே நாளாகும். தௌர் மலையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ஏக்கத்துடன் பார்த்து, மக்காவே, உலகில் உள்ள அனைத்து ஊர்களையும் விட நீ எனக்கு மிகவும் பிரியமானது ஆவாய். ஆனால் உங்கள் மக்கள் என்னை இந்த இடத்தில் வாழ அனுமதிக்கவில்லை. ஹசரத்து உம்மை ஹானி பின்த் அபி தாலிப் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மேல் பகுதியில் முகாமிட்டிருந்த போது பனு மக்சூமை சேர்ந்த எனது கணவர் வழி உறவினர் இருவர் என்னிடம் ஓடி வந்ததாக ஹசரத் உம்மே ஹானி பின் தபி தாலிப் கூறுகிறார். என் சகோதரர் ஹசரத் அலி என்னிடம் வந்து, இறைவன் மீது ஆணையாக நான் அவர்கள் இருவரையும் கொன்று விடுவேன் என்றார். நான் அவர்கள் இருவருக்கும் என் வீட்டில் தஞ்சம் தந்து கதவி முடினேன். பின்னர் நான் மக்காவின் மேல் பகுதியில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். பிசைந்த மாவின் தடயங்கள் இருந்த ஒரு பாத்திரத்தில் அன்னார் குளிப்பதைக் கண்டேன். அன்னாருடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா அன்னாரை துணியால் மறைத்திருந்தார்கள். குளித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு பின்னர் நண்பகலில் 8 ரக்அத் தொழுதார்கள். பின்னர் அவர் என் பக்கம் திரும்பி, உம்மேஹானி, வாழ்த்துக்கள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். இந்த இரண்டு மனிதர்கள் மற்றும் ஹஜ்ரத் அபீத் ஹசரத் அலி பற்றிய முழு கதையையும் அவர் கூறினார். ஹசரத் அலி அவர்களை கொல்ல விரும்பினார், நான் அவர்களை என் வீட்டில் மறைத்து வைத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தீர்களோ அவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், மேலும் நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு அளித்தீர்களோ அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளித்தோம் என்று கூறினார்கள். எனவே அவர் அவர்களை கொல்லக்கூடாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் அலி அந்த நபர்களை கொல்ல மாட்டார். இந்த இரண்டு மனிதர்களும் ஹசரத் உம்மே ஹானியின் உறவினர்களான ஹாரிஸ் பின் ஹிஷாம் மற்றும் அப்துல்லா பின் ரபி ஆவார்கள். புகாரியின் ஒரு அறிவிப்பில் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹசரத் உம்மே ஹானியை தவிர எங்களில் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய தொழுகையை தொழுவதாக கண்டதாக கூறவில்லை. அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள் என்றும் அதற்கு வேறு எந்த சாட்சியும் கிடைக்கவில்லை என்றும் உம்மேஹானி அவர்களிடமிருந்து வந்த செய்தி ஆக சொல்லப்படுகின்றது. மக்கா வெற்றி பெற்ற நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டில் வந்து குளித்து விட்டு 8 ரக்அத்துகள் தொழுததாக அவர்கள், அதாவது ஹசரத் உம்மேஹானி அவரிடமிருந்து இந்த அறிவிப்பு கிடைக்கின்றது. இதைவிட இலகுவான தொழுகையை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவர் முழுமையாக குனிந்து சஜிதா செய்வார்கள். இது புகாரின் அறிவிப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத 8 ரக்அத்து தொழுகைகள், அது எந்த தொழுகை என்பது குறித்து உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். சிலர் இது பிற்பகல் தொழுகை அல்லது இஷ்ராக் என்று கூறினர். சிலர் இது இஷ்ராக் தொழுகை என்றும் சிலர் இது பிற்பகல் தொழுகை என்றும் கூறுகின்றார்கள். சிலரின் கூற்றுப்படி இந்த தொழுகை வெற்றிக்கான பிரார்த்தனை தொழுகையாகும். இது ஒரு நகரம் அல்லது கோட்டையை வென்ற பிறகு நன்றி செலுத்தும் தொழுகையாக தொழப்பட்டு, மேலும் இந்த மரபின் விளைவாக பின்னர் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வெற்றிகளுக்கு பிறகு 8 ரக்அத் தொழுகையை தொழத் தொடங்கினர் என்கின்றனர். மக்கா வெற்றியின் இரவில் சில மிக முக்கியமான விஷயங்களின் குறிப்பு கிடைக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பணி நிமித்தமாக இருந்ததன் காரணத்தினால் அந்த நேரத்தில், அதாவது விடியற் காலையில், தஹஜத் தொழுகை நிறைவேற்றவர்களுக்கு நேரம் இல்லை என்ற கருத்தும் உள்ளது. இதனால் ஏதேனும் ஒரு காரணத்தினால் தஹஜத் தொழுகை தவறிவிட்டால் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு 8 ரக்அத்துகள் தொழ வேண்டும் என்ற கருத்தும் உள்ளது. ஹஜ்ரத்து முஸ்லிமும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த நாளில் தஹஜத் தொழ முடியாவிட்டால் இஷ்ராக் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள். சில அறிவிப்புகளில் அவர் தொழ முடியாவிட்டாலும் தஹஜத்துக்கு பதிலாக இஷ்ராக் தொழுதாக காணப்படுகிறது. மீர் அப்பாஸ் அலி சாஹிப் லூதியானைவிற்கு எழுதிய கடிதத்தில் ஹஜரத் மசீம் அலை சலாத் வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த எளியவன் முன்னர் உங்கள் வழக்கமான தொழுகை அனைத்தையும், அதாவது நீங்கள் தவறாமல் செய்யும் தொழுகைகளை தேவையான நேரங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார் என்று நீங்கள் எழுதுகிறீர்கள். சில வகையான இணைவைப்பு அல்லது பித்தத்து உள்ளடக்கிய அத்தகைய முறைகளை மட்டுமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவற்றை தவிர்க்கவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இஷ்ராக் தொழுது வந்தார்கள் என்பது நிரூபிக்கப்படவில்லை. தஹஜத் தொழுகைக்கு பிறகு அல்லது ஒரு பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு அது ஓதப்படுகிறது, தொழப்படுகிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இறைவணக்கங்களில் முயற்சி செய்வதும் குர்ஆனின் வாசலில் படுத்துக்கொள்வதும் உண்மையான சுன்னத்தாகும். அதாவது ஒருவர் வணக்கத்தையும் அடிமத்தனத்தையும் அடைய பாடுபட வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் வாசலில் படுத்து கிடப்பதே உண்மையில் சுன்னத்தாகும். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தவாப் செய்வது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளின் ஒரு பகுதியை தனது கூடாரத்தில் கழித்தார்கள். பின்னர் தனது ஒட்டகமான கஸ்வாவை அழைத்து தனது கூடாரத்தின் வாசலுக்கு அருகில் வைத்தார்கள். அவர் தனது ஆயுதங்களை எடுத்து மேலும் தமது தலையில் கவசம் வைக்க சென்றார்கள். சஹாபாக்கள் அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கினர். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குதிரையில் ஏறினார்கள். கந்தமாவிலிருந்து ஹுஜூன் வரை குதிரைகளின் வரிசை இருந்தது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் அன்னாருடன் இருந்தார்கள். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது கதா மலையின் திசையிலிருந்து மக்காவில் நுழைந்த போது பெண்கள் தங்கள் சால்வைகளால் குதிரைகளின் முகத்தில் தள்ளி தள்ளியதாக கண்டதாக ஹசரத் அப்துல்லாவின் உமர் அறிவிக்கிறார்கள். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே, அபூபக்கரே, ஹஸான் பின் சாபித் என்ன சொன்னார் என்று கேட்டார்கள். அதாவது ஹஸான் பின் சாபித் சில கவிதைகளை பாடினார்கள். எனவே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அந்த கவிதைகளை பாடினார்கள். அதன் மொழிபெயர்ப்பு, அதாவது, நான் என் அன்பு மகளே இழக்க நேரிடும், கரா மலையில் இடத்தில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கும் அத்தகைய படைகளை நீங்கள் காணவில்லை என்றால் அந்த வேகமான குதிரைகள் தங்கள் கடிவாளங்களை இழுக்கின்றன, பெண்கள் தங்கள் சால்வைகளை அவர்கள் முன்பு அடிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் குதிரைகளின் இந்த பிம்பத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் அதே சம்பவம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வென்ற நாளில் மக்காவிற்குள் நுழைந்த போது காபாவை சுற்றி 360 சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை ஈயத்தால் சரி செய்யப்பட்டிருந்தன என்று இப்னு உமர் மற்றும் இப்னு அப்பாஸ் ஆகியோரிடம் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மிகப்பெரிய சிலை இது காபாவாக இருந்தது. இசா மற்றும் நாயில் ஆகியவை மக்கள் தங்கள் விலங்குகளை அறுக்கும் இடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் ஒரு வில் வைத்திருந்தார்கள். அன்னார் வில்லின் விளிம்பில் பிடித்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலையை கடந்து செல்லும் போதெல்லாம் அதை கொண்டு அதன் கண்ணில் அடித்து, ஜால் ஹக்கு வசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்திலக்கான ஜஹூகா என்று கூறுவார்கள். உண்மை வந்துவிட்டது, போய் ஓடிவிட்டது, உண்மையில் போய் ஓடிவிடப் போகிறது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை அடைந்து அதை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குதிரையில் ஏறி சென்று தனது கைத்தடியால் கருங்கல்லான ஹஜ்ரே அஸ்வதை தொட்டு அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அதற்கு பதிலாக முஸ்லீம்களும் தக்பீர் சொன்னார்கள். மக்கா அல்லாஹு அக்பர் என்ற முழக்கங்கள் எதிரொலிக்கும் வரை அவர்கள் தக்பீர் என்ற முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதியாக இருக்குமாறு செய்ய செய்தார்கள். மலைகளில் இருந்த இணை வைப்பாளர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இல்லத்தை சுற்றி தவாப் செய்தார்கள். முஹம்மத் பின் மஸ்லமா தனது ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருந்தார். அவர் ஹஜ்ரே அஸ்வதுக்கு வந்து அதை தொட்டு அல்லாஹ்வின் இல்லத்தை சுற்றி தவாப் செய்தார். அவர் தவாப் செய்து முடித்ததும் தனது மலையிலிருந்து கீழே இறங்கினார். ஒட்டகத்தை கட்ட பள்ளியில் இடம் கிடைக்கவில்லை. எனவே அவர் மக்களின் உள்ளங்கையில் இறங்கினார். அதாவது மக்கள் அவருக்கு முன்னால் கைகளை வைத்தார்கள் என்று இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. ஒட்டகம் விரிய எடுக்கப்பட்டது. முஅம்மர் பின் அப்துல்லா வந்து ஒட்டகத்தை பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார். ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய நேரத்தில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் இருந்த அதற்குள் சென்று அதில் உள்ள ஒவ்வொரு உருவத்தையும் அழிக்குமாறு ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாபிடம் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது. அதில் உள்ள ஒவ்வொரு உருவப்படமும் அழிக்கப்பட்டும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு படமும் அழிக்கப்படும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நுழையவில்லை. நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் ஆகியோரின் படங்களும் அகற்றப்பட்டன. அவர்கள் இருவரின் கைகளிலும் ஜோசியத்திற்கான அம்புகள் இருந்தன. அவர்களின் படங்களும் அங்கே செய்யப்பட்டிருந்தன அல்லது சிலைகள் செய்யப்பட்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படங்களை பார்த்தபோது அல்லாஹ் இந்த இணை வைப்பாளர்களை அழிக்கட்டும் என்று கூறினார்கள். நபி இப்ராஹிம் மற்றும் நபி இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் ஆகிய இருவரும் ஜோசியத்திற்காக அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை என்பதை இந்த இணை வைப்பாளர் அறிவார்கள். அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த இந்த அம்புகள் பொய்யாக உருவாக்கப்பட்டவை. அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவசம் அணிந்தபடி மக்காம இப்ராஹிமுக்கு வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இரண்டு ரக்கத்துகள் தொழுதார்கள். பின்னர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சமுக்கு சென்றார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அல்லது ஹஜ்ரத் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு வாளியை கொண்டு வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து தண்ணீரை குடித்து பிறகு உளு செய்தார்கள். தோழர்கள் விரைவாக அவரது உளு தண்ணீரை எடுத்து தங்கள் முகத்தில் தடவி கொண்டனர். இணை வைப்பாளர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பெரிய மன்னரை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதில்லை அல்லது பார்த்ததில்லை என்று கூறினார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபுல் சிலையை பற்றி உத்தரவிட்டார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபுல் சிலையை பற்றி உத்தரவிட்டார்கள். எனவே அது இடிக்கப்பட்டது. அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அருகில் நின்றார்கள். இது குறித்து ஹசரத் ஜுபைர் பின் அவாம் அபு சுஃபியானிடம், அபு சுஃபியானே, உபுல் இடிக்கப்பட்டது. உஹது போரின் நாளில் அது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதத்தை வழங்கியதாக நீங்கள் அறிவித்த போது நீங்கள் அதை பற்றி மிகவும் பெருமைப்பட்டாலும், அதாவது ஹுபுல் ஒரு வரப்பிரசாதத்தை வழங்கியது. இதற்கு அபு சுஃபியான், அவ்வாமின் மகனே, இதையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் முஹம்மதின் ரப்பு அவர்களை தவிர வேறு எந்த ஒரு கடவுள் இருந்திருந்தால் இன்று நடந்திருப்பது நடந்திருக்காது என்பதை நான் அறிவிந்தேன். இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் ஒரு மூலையில் அமர்ந்தார்கள். மக்கள் அவரை சுற்றி கூடினார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றி நாளில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாளை கட்டி கொண்டிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையின் முன்பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற ஆண்டில் உசாமா பின் ஜைதின் ஒட்டகத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி வந்து உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சாவியை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அது அவர் தனது தாயாரிடம் சென்றார். ஆனால் அவர் காபாவின் சாவியை அவருக்கு கொடுக்க மறுத்துவிட்டார். அல்லாஹின் மீது ஆணையாக, நீங்கள் இந்த சாவியை எனக்கு கொடுக்க வேண்டும், இதை உங்கள் தாயாரிடம் சொல்லுங்கள், இல்லையெனில் இந்த வாள் என் முதுகில் இருந்து எடுக்கப்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நான் அதற்காக அவனிடம் கடுமையாக நடந்து கொள்வேன், இறுதியில் நான் அதை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அறிவிப்பாளர்கள் கூறுகிறார்கள். பின்னர் அவர் சாவியை கொடுத்தார். அவர் அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரிடம் கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாவியை அவரிடம் திருப்பி கொடுத்தார்கள். அவர் கதவை திறந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஜைத் மற்றும் பிலால் பின் ரபாவுடன் காபாவுக்குள் நுழைந்தார்கள். காபாவில் சாவி ஏந்திய உஸ்மான் பின் தல்ஹாவும் அவருடன் இருந்தார். அன்னார் காபாவின் கதவை மூடிவிட்டு உள்ளே நீண்ட நேரம் தங்கி இரண்டு ரக்கத்துகள் தொழுதார்கள். கதவுக்கு வெளியே நின்றிருந்த ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தபோது நான் விரைவாக உள்ளே சென்று ஹசரத் பிலாலிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வந்தபோது என்ன செய்தார்கள் என்று கேட்டேன். அவர் தனது இடது பக்கத்தில் ஒரு துணையும் வலது பக்கத்தில் ஒரு துணையும் பின்னால் மூன்று தூண்களையும் இருந்தவாறு நின்றார்கள். அந்த நேரத்தில் காபாவில் 6 தூண்கள் இருந்தன. எனவே அவர் 2 தூண்களுக்கு இடையில் நிற்கும் வகையில் துவா செய்தார்கள். முதல் தூண் முன்பக்கத்திலும் 3 தூண்கள் பின்னில் இருந்தன. ஒரு அறிவிப்பின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இடது பக்கத்தில் 2 தூண்களையும் வலது பக்கத்தில் 1 தூணையும் பின்னால் 3 தூண்களையும் இருந்தவாறு பிரித்தார்கள். அதாவது முதல் தூண்கள் அடுத்த தூணிலிருந்து பிரிக்கப்பட்டன. 2 ஒரு பக்கத்தில், 1 ஒவ்வொரு பக்கத்திலும், 3 தூண்கள் பின்புறத்திலும் இருக்கும் வகையில் இருப்பினும் அவர்கள் அங்கு 2 ரக்கத்துகள் தொழுதார்கள். இது சஹீஹ் முஸ்லிமின் அறிவிப்பாகும். ஹஜ்ரத்து முஸ்லிமோதின் கூற்றின்படி மக்காவிற்குள் நுழையும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒட்டகத்தின் சாட்டை பிடித்து கொண்டு சூரா ஃபத்ஹை ஓதிக்கொண்டிருந்த போது அவருடன் பேசி கொண்டிருந்தார்கள். அதில் மக்கா வெற்றி பற்றிய செய்தி தெரிவிக்கப்பட்டது. அவர் நேராக காபாவிற்கு வந்து ஒட்டகத்தின் மீது ஏறி காபாவை 7 முறை சுற்றி வந்தார். அந்த நேரத்தில் அவர் கையில் ஒரு தடி இருந்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரால் ஏக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட காபாவை சுற்றி நடந்தார்கள். பின்னர் அது அவர்களின் வழிதவறிய சந்ததியினால் சிலைகளினால் களஞ்சியமாக அது உருவாக்கப்பட்டது. மேலும் அவர் அந்த வைக்கப்பட்டிருந்த 360 சிலைகள் ஒவ்வொன்றையும் தனது தடியால் அடித்து இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஜால் ஹக்கு வசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில் கான ஜஹூகா. இந்த வசனம் சூரா பனி இஸ்ராயில் ஹிஜ்ரத்துக்கு முன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது வசனமாகும். அதில் ஹிஜ்ரத் மற்றும் பின்னர் மக்கா வெற்றி பற்றிய செய்தி வழங்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய எழுத்தாளர்கள் இது ஹிஜ்ரத்துக்கு முந்தைய சூரா என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த சூராவில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: வகுர் ரப்பி அதுகல் நீ முதுகல சிதுக்கிம் வஹ்ரிஜினி முஹரஜ சிதுக்கிம் வஜல் நீ மில்லதுன்க சுல்தான நசீரா வகுல் ஜால் ஹக்கு வசாக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. நீர்க்குருவீராக என்னுடைய இறைவன் நல்ல முறையில் இந்த நகரத்தில் மக்காவில் என்னை நுழையச் செய்வான், எனக்கு வெற்றியை வழங்குவான். இந்த இடத்திலிருந்து என்னை வெளியேற்றுவாயாக. உன்புறமிருந்து எனக்கு உதவிக்கான ஏற்பாட்டை செய்து தருவாயாக. உண்மை வந்துவிட்டது, போய் ஓடிவிட்டது, போய் ஓடக்கூடியதாக இருக்கின்றது. தோல்வியடைந்து ஓடுவது பொய்யுக்கு எப்பொழுதும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயமாகும். இந்த முன்னறிவிப்பின் நேரடி நிறைவேற்றம் மற்றும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஓதும்போது முஸ்லிம்கள் மற்றும் காஃபிர்கள் இதயங்களில் எழுந்திருக்க வேண்டிய உணர்ச்சிகள் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. எனவே இன்று இப்ராஹீமின் இடம் மீண்டும் ஏக இறைவனை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் சிலைகள் என்றென்று உடைக்கப்பட்டன. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுபல் என்ற சிலையை தம்முடைய கோலால் தாக்கிய போது அது அதன் இடத்திலிருந்து விழுந்து உடைந்தது. அதில் ஜுபைர் அபு சுஃபியானை புன்னையுடன் பார்த்து, அபு சுஃபியானே, உஹது நாளில் முஸ்லீம்கள் ஒருபுறம் காயமடைந்து காயத்துடன் நின்றபோது உங்கள் ஆணவத்தால் நீங்கள் உலுல் ஹுபுல் அதனுடைய மகத்துவம் பெரியது என்று அறிவித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்க. அதாவது ஹுபுலின் மகிமை உயர்ந்தது. உஹது நாளில் முஸ்லிம்கள் மீது ஹுபுல் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. இன்று ஹுபுல் துண்டுகள் உங்கள் முன் கிடப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். அபு சுஃபியான் கூறினார், இவைகளை விடுங்கள், இன்று நாம் தெளிவாக காணலாம். முஹம்மதுவின் கடவுள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு கடவுள் இருந்திருந்தால் இன்று நாம் காணும் விஷயங்கள் ஒருபோதும் நடந்திருக்காது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பிறரின் உருவங்களை அழிக்க உத்தரவிட்டார்கள். மேலும் காபாவின் இறைவனின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதற்கு ஷுக்கருக்காக 2 ரக்கத்துகள் தொழுதார்கள். பின்னர் அன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து 2 ரக்கத்துகள் தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உள்ள உருவங்களை அழிக்க ஹஜ்ரத் உமரை நியமித்தாரா? நாங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தூதராக கருதுகிறோம் என்று நினைத்து ஹஜ்ரத் இப்ராஹிமின் உருவத்தை அவர் அழிக்கவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவப்படத்தை கண்டதும் உமர் அவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் யூதரோ கிறிஸ்துவரோ அல்ல, ஆனால் அவர் அல்லாஹுவுக்கு முழுமையாக கட்டுப்படுபவர். அல்லாஹுவின் அனைத்து உண்மைகள் மீது நம்பிக்கை கொண்டவர் மற்றும் அல்லாஹுவின் ஏகத்துவத்தின் அடியாராவார். எனவே அன்னாருடைய கட்டளைப்படி இந்த உருவப்படமும் அழிக்கப்பட்டது. அல்லாஹுவின் அடையாளங்களை கண்ட முஸ்லிம்களின் இதயங்கள் அன்று நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன. மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதுவின் மகிமையின் மீதான அவர்களின் நம்பிக்கை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ஜம் நீரூற்றிலிருந்து குடிக்க தண்ணீர் கெட்டபோது அது அல்லாஹ் இஸ்மாயில் பின் இப்ராஹிமுக்கு அடையாளமாக வெளிப்படுத்திய ஊற்றாகும். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சிறிது குடித்துவிட்டு மீதமுள்ள தண்ணீரில் உளு செய்தார்கள். அவரது உடலில் இருந்து ஒரு துளி கூட தரையில் விழவில்லை. முஸ்லிம்கள் உடனடியாக அதை தாவி பிடித்து தங்கள் உடலில் ஒரு அருளாக பூசிக்கொள்கிறார்கள். மேலும் இணை வைப்பாளர்கள், உலகில் தனது மக்களால் இவ்வளவு நேசிக்கப்படும் ஒரு மன்னரை நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தை மனதில் முன்னிலையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரே அஸ்வத் அல்லாஹ்வின் வீட்டில் இருப்பது போல இதயம் மார்பில் உள்ளது. நம் மார்பில் இருக்கும் மனித இதயத்திற்கு கருப்பு கல்லின் உதாரணத்தை அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தருகிறார்கள். காஃபிர்களுக்கு அங்கு சிலைகளை வைத்த ஒரு காலம் அல்லாஹ்வின் ஆலயத்திற்கும் வந்தது என்று அன்னார் கூறுகிறார்கள். இந்த நேரம் அல்லாஹ்வின் வீட்டிற்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இல்லை, அல்லாஹ் அதை ஒரு உதாரணமாக அமைத்துள்ளான். மனித இதயமும் கருப்பு கல்லை போன்றது. அவன் நெஞ்சம் அல்லாஹ்வின் வீட்டிற்கு ஒத்திருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு வண்ணங்களும் இந்த காபாவில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளாகும். அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இதயத்திற்கு வந்தாலும் அவை அனைத்தும் சிலைகளாகும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 தூய மனிதர்களை கொண்ட ஜமாத்துடன் மக்காவில் சென்றபோது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்குள்ள சிலைகள் அழிக்கப்பட்டன. இந்த 10,000 தோழர்கள் ஆரம்பகால புத்தகங்களில் மலக்குகள் என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களின் கண்ணியம் மலக்குகள் போன்றது. மலக்குகளின் கண்ணியம் என்னவென்றால், அவர்கள் யஃபலூனமாயுமரூன், சொல்வதை செய்வதுதான். மனித இனத்திற்கும் ஒரு வகையில் மலக்குகள் அந்தஸ்து உண்டு. அதேபோல் மனித இனம் தங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறது என்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. அதேபோல் அனைத்து மனிதர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. எனவே அல்லாஹ்வை தவிர மற்ற சிலைகளை தோற்கடித்து ஒழிக்க இந்த வழியில் அவர்களை தாக்குவது அவசியமாகும். இந்த படை ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. மேலும் அதை தூய்மைப்படுத்துவதற்கு வெற்றி வழங்கப்படுகிறது. அதன்படி திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, அது அஃப்லஹ மன் சக்காஹா. ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது, இதயம் சீர்திருத்தப்பட்டால் முழு உடலும் சீர்திருத்தப்படும். அது எவ்வளவு சரியான விஷயம்! கண்கள், காதுகள், கைகள், கால்கள், நாக்கு போன்ற பல உறுப்புகள் உண்மையில் இதயத்தின் ஃபத்வாவில் செயல்படுகின்றன. ஒரு எண்ணம் வருகிறது, பின்னர் அது தொடர்பாடைய உறுப்பு உடனடியாக அதில் செயல்பட தயாராகிறது. உங்கள் இதயங்களின் சிலைகளையும் அகற்ற வேண்டும், அப்போது நீங்கள் ஒரு உண்மையான மூமினாக மாறலாம் என்று அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உதாரணத்தை கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு உரையும் நிகழ்த்தினார்கள். மக்கா வெற்றி பெற்ற நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஹிஜ்ரத் இல்லை, ஆனால் ஜிஹாதும் நீயத்தும் இருக்கும். நீங்கள் ஜிஹாதுக்கு செல்ல அழைக்கப்பட்டால் ஜிஹாதுக்கு செல்லுங்கள். மேலும் இந்த மக்கா நகரம் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹுவால் புனிதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அது மறுமை நாள் வரை அல்லாஹுவால் புனிதமானது. எனக்கு முன் யாரும் இதில் சண்டையிட அனுமதிக்கப்படவில்லை. மேலும் அது எனக்கு ஒரு நாளின் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. எனவே இந்த நகரம் மறுமை நாள் வரை அல்லாஹுவினால் புனிதமாக்கப்பட்டது. அதன் முட்கள் முறிக்கக்கூடாது. அதன் வேட்டை விலங்குகள் அச்சுறுத்தப்படக்கூடாது, அதாவது அது பயப்படுத்தப்படக்கூடாது. விழுந்த எந்த பொருளையும் அதை அடையாளம் காணக்கூடியவரை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது. அதன் புல் வெட்டப்படக்கூடாது. ஹஸ்ரத்து அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹருக்கு விதிவிலக்கு அளிக்கவும். அஸ்ஹர் ஒரு வகை புல் ஆகும். ஏனென்றால் அது அவர்களின் கைவீனர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அது அவர்களின் வீடுகளுக்கு தேவை, அஸ்ஹரை தவிர என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி, உங்கள் நோக்கங்களுக்காக அதை நீங்கள் வெட்டலாம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன் தூதருக்காக மக்காவை வென்றபோது அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் மத்தியில் எழுந்து நின்று அல்லாஹ்வை புகழ்ந்து, பின்னர் நிச்சயமாக அல்லாஹ் மக்காவை யானைகளின் படைகளிடமிருந்து பாதுகாத்து தன் தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் அதன் மீது வெற்றி பெற செய்தான் என்று கூறினார்கள். எனக்கு முன் யாருக்கும் இது அனுமதிக்கப்படவில்லை. மேலும் அது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அனுமதிக்கப்பட்டது. மேலும் எனக்கு பிறகு யாருக்கும் இது அனுமதிக்கப்படாது. அதாவது மக்கா வெற்றியில் ஒரு நாள் சண்டையிடும் நேரம் உள்ளது. எனவே அது எனக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. அதன் பிறகு யாருக்கும் இது அனுமதிக்கப்படாது. எனவே அதன் இரையை விரட்டவோ, அதன் முட்கள் உடைக்கப்படவோ, அதன் விழுந்த பொருட்களை அதை அறிவிப்பவரை தவிர வேறு யாருக்கும் அனுமதிக்கப்படவோ கூடாது. மேலும் யார் கொல்லப்பட்டாலும் அவருக்கு இரண்டு விஷயங்கள் உள்ளன: அவரை மீட்டுக்கொள்ள அல்லது பழிவாங்க. மேலும் யார் கொல்லப்பட்டாலும் அவருக்கு இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று, அதற்கான ஃபிதியா கொடுத்து மாற்றிக்கொள்வது அல்லது பழிவாங்குதல். ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அதுஹர் தவிர, ஏனென்றால் நாங்கள் அதை எங்கள் கல்லறைகளிலும் எங்கள் வீடுகளிலும் பயன்படுத்துகிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுஹர் புல்லை தவிர அதை வெட்டுவது சரிதான் என்று கூறினார்கள். அபூஷா வந்து எழுந்து நின்றார். அவர் யமன் மக்களில் ஒருவராவார். யா ரசூலுல்லாஹ், எனக்காக எழுதுங்கள் என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஷாவுக்காக எழுதுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், எனக்காக எழுதுங்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்காக எழுதுங்கள் என்று அவர் என்ன சொன்னார் என்று நான் அபூஷாவிடம் கேட்டேன். அவர் கூறினார், நீங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய ஆற்றிய அவர்களுடைய உரையை எழுதி அவருக்கு கொடுங்கள். எனவே அவர் அதை எழுதி வைத்தார். சீரத்து இப்னுல் ஹிஷாமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் வாசலில் நின்று, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை என்று கூறினார்கள். அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான். அனைத்து குழுக்களையும் தனியாக தோற்கடித்தான். மக்களே, அனைத்து பெருமை, அனைத்து பழிவாங்கல் மற்றும் அனைத்து இரத்தம் சிந்தலும் என் இரண்டு கால்களுக்கு கீழே போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் காபாவின் சாவியை எடுத்து செல்லும் சேவையும், ஜம்ஜம் தண்ணீரை கொடுக்கும் சேவையும் ஏற்கனவே இந்த சேவையை பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். மக்களே, தவறுதலாக ஒரு குச்சி அல்லது சாட்டையால் கொல்லப்பட்டால் பிறகு பிணை 100 ஒட்டகங்களாகும். குரேஷியர்களே, மூதாதையர்களுக்கு காட்டப்பட்ட அறியாமை காலத்தின் ஆணவத்தையும் பெருமையையும் அல்லாஹ் உங்களிடமிருந்து நீக்கிவிட்டான். இந்த பெருமை இனி இல்லை. எல்லா மக்களும் ஆதமின் சந்ததிகள். ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹன்னாசு இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில இத்தாரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்துல்லாஹி அத்காக்கும். மக்களே, நாம் உங்களை ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதற்காக நாம் உங்களை கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கியுள்ளோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் உங்களில் கண்ணியமிக்கவர் உங்களில் இரையச்சமிக்கவரே. பின்னர் அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரேஷியர்களே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குரேஷியர்கள் கூறினார்கள், நீங்கள் என்ன செய்வீர்களோ அது சிறப்பானதாக இருக்கும் என்று கூறினார்கள். முஸ்லீம்களாக மாறாதவர்கள் அவர்கள். நீங்கள் கண்ணியமான சகோதரர் மற்றும் கண்ணியமான சகோதரர்களின் மகன்கள் ஆவீர்கள். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி போங்கள், நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள். ஒரு அறிவிப்பில் அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யூசுஃபு சொன்னது போல் நானும் சொல்வேன். கமா கால யூசுஃபு லா தஸ்ரீபா அலைக்குமுல் யோம் யஃபுருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். நான் அதையே கூறுவேன், யூசுஃப் கூறியதாகும். இன்றைய நாள் உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். அவன் கருணை செய்பவர் எல்லாரையும் விட மிக அதிகமாக கருணை செய்பவனாவான். பொது மன்னிப்பு அறிவிப்பை கேட்ட மக்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து இஸ்லாத்தில் நுழைந்தது போல் வெளியே வந்தனர். இதை கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு மக்கா மக்களின் மன்னிப்பு குறித்து இந்த சம்பவத்தை இவ்வாறு விவரிக்கிறார்கள். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடித்ததும் மக்கா மக்கள் அவருக்கு முன் கொண்டு வரப்பட்டதும் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கா மக்களே, அல்லாஹ்வின் அடையாளங்கள் எவ்வாறு வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறியுள்ளன என்பதை பார்த்தீர்களா? இப்போது சொல்லுங்கள், உங்கள் அநீதிக்கும் ஏக இறைவனை வணங்கும் ஏழை அடியார்களுக்கும் நீங்கள் செய்த தீமைக்கும் என்ன வெகுமதி கிடைக்கும்? மக்கா மக்கள், யூசுப் தனது சகோதரர்களுக்கு செய்த அதே நடைமுறையை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். மக்கா வெற்றிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சூரா யூசுஃபில் அல்லாஹ் முன்னறிவித்து கூறிய வார்த்தைகள், யூசுப் தனது சகோதரர்களை நடத்தியது போலவே நீங்களும் மக்கா மக்களை நடத்துவீர்கள் என்று மக்கா மக்களின் வாயிலிருந்து வெளிவந்தது அல்லாஹ்வின் வல்லமையாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர் என்றும், ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போலவே இறைவன் அவருக்கு தனது சகோதரர்கள் மீது வெற்றியை கொடுத்தான் என்றும் மக்கா மக்களின் வாயிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட போது அவர் மேலும் அறிவித்தார், அல்லாஹ் லா தஸ்ரீப அலைக்கும் அல்யோம், இறைவன் மீது ஆணையாக இன்று உங்களுக்கு எந்த தண்டையும் வழங்கப்படாது, நீங்கள் கண்டிக்கப்படவும் மாட்டீர்கள். ஹஜரத் மசீம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய போது அனைத்து காஃபிர்களும் கைது செய்யப்பட்டு அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தப்பட்டனர். காஃபிர்களே தங்கள் கடுமையான குற்றங்களுக்காக கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றும், அவர்கள் தங்களை உமது கருணைக்கு ஒப்படைத்தவர்கள் என்றும் ஒப்புக்கொண்டார்கள். எனவே நீங்கள் அவர்கள் அனைவரையும் மன்னித்தீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை மன்னிப்புக்கான ஒரு நிபந்தனையாக கூட வைக்கவில்லை. இருப்பினும் இந்த உன்னதமான நடத்தையை கண்டதும் அந்த மக்கள் தானாகவே முஸ்லீமாக மாறினர். பின்னர் வாக்களிக்க ஓட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுகிறார்கள், அக்கால சூழ்நிலையை பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒழுக்கத்தின் ஆற்றலின் சிறப்பு நமது நினைவுக்கு வருகிறது. அவருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் முழு அதிகாரமும் இருந்த சூழ்நிலையில் எதிரிகள் ஏற்படுத்திய துன்பங்களின் அளவும், அவர்களை அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய விதமும் அவரது உன்னதத்தையும் உயர்வையும் காட்டுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரது அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களுக்கும் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அபுஜஹிலும் அவனது மற்ற கூட்டாளிகளும் ஏற்படுத்தினார்கள். ஏழை முஸ்லிம் பெண்களை ஒட்டகங்களில் கட்டி வைத்து எதிர் திசையில் ஓடச் செய்தார்கள். அவர்கள் துண்டாக்கப்பட்டார்கள். அவர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டார்கள். லா இலாஹா இல்லல்லா என்ற வார்த்தையை கூறியதன் காரணத்தினாலா, அதனுடைய பாவத்திற்காகவா? அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்கொண்டு பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொண்டார்கள். மக்கா வெற்றி பெற்ற போது அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் என்று கூறினார்கள். வேறு எந்த நபியிலும் காணப்படாத ஒரு உயரிய நல்லொழுக்கம் இது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வாலி முஹம்மது. பின்னர் அன்னார் அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வென்றபோது தாங்கள் விரும்பினால் மக்காவில் தங்களுக்கு வலியை ஏற்படுத்திய அனைத்து மக்களையும் படுகொலை செய்திருக்கலாம், ஆனால் இரக்கம் காட்டி லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் என்று கூறினார்கள். அவர்களின் மன்னிப்பு என்பது அனைவரும் முஸ்லிம்களாக மாறியதை குறிக்கிறது. இப்போது எந்த நபியிடமும் இவ்வளவு சிறந்த மற்றும் உன்னதமான ஒழுக்க குணம் காணப்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. தங்களின் சிறப்பு நண்பர் அன்பிற்குரியவர்கள் மற்றும் தோழர்களுக்கு கடுமையான துன்பத்தை ஏற்படுத்தி மன்னிக்க முடியாத தீங்கு விளைவித்தவர்களை அவர்களை தண்டிக்கும் சக்தியையும் அதிகாரத்தையும் பெற்ற பிறகு அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவர்களை மன்னித்தார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தால் அது முற்றிலும் நியாயமானதாகவும் நீதியாகவும் இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய மன்னிப்பு மற்றும் தாராள மனப்பான்மைக்கு ஒரு உதாரணத்தை காட்டினார்கள். அற்புதங்களை தவிர தோழர்களை பாதித்த விஷயங்கள் இவைதான். அதனால்தான் நீங்கள் முஹம்மது என்ற பெயரால் அறியப்படுகிறீர்கள். அவர் மீது அமைதியும் அருள்களும் உண்டாகட்டும். பூமியிலும் அதேபோல் வானத்திலும் நீங்கள் புகழப்பட்டீர்கள். வானத்திலும் நீங்கள் முஹம்மது ஆவீர்கள். இந்த பெயர் உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வால் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு நபர் தனக்குள் இந்த வகையான ஒழுக்க குணத்தை வளர்த்து கொள்ளாவிட்டால், அன்னார் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபர் தனக்குள் இந்த வகையான ஒழுக்க குணத்தை வளர்த்து கொள்ளாவிட்டால் எந்த பயனும் இல்லை. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒழுக்கங்களையும் நடத்தையையும் ஏற்றுக்கொண்டு அதை தனது வழிகாட்டியாகவும் ஆக்கிக்கொள்ள விட்டால் எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் வாலி முஹம்மது. மீதமுள்ள விவரங்கள் நான் பின்னர் கூறுவேன். இந்த நேரத்தில் வஃபாத்தான இரண்டு மருகும்கள் குறித்த குறிப்பை நான் கூற விரும்புகின்றேன். அவர்கள் ஜனாசாவையும் நான் பின்னர் தொடர் வைப்பேன். முதலாவது, மறைந்த சையது மௌலூத் அகமது சாஹிப் மனைவி சையதா லுபனா அகமது சாஹிபா அவர்களுடையதாகும். அவர் சமீபத்தில் 71 வயதில் காலமானார்கள். இன்னாலில்லாஹி வன்னிலைஹி ராஜிவூன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர் ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தார்கள். மர்க்கசி அடிப்படையில் அல்ல, ஆனால் தனது வட்டாரத்திலும் தனது வட்டத்திலும் ரஜினா சார்பாக சமூக சேவையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார்கள். அவர்கள் சாஹிப்ஜாதா அமுத்துல் ஹக்கீம் பெகம் சாஹிப் மற்றும் சையத் தாவூத் முபஷிர் ஷா சாஹிப் ஆகியோரின் மகனான சையத் மௌலூத் அகமது சாஹிப்பை மணந்தார்கள். அவர்களின் திருமணத்தை ஹசரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் நடத்தினார்கள். ஏனென்றால் அதில் சில அறிவுரைகளும் உள்ளன. நான் நிக்காவின் சில வார்த்தைகளையும் கூறுவேன். ஹசரத் ஹலிஃபத்துல் மசி மூன்றாவது அவர்கள் இவை இன்றைய உறவுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று கூறுகின்றார்கள். திருமண உறவுகள் ஒரு மரத்தின் முடிச்சு போன்றது. அதை ஆரம்பத்தில் மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும். குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி இந்த முடிச்சு உண்மையான மற்றும் நேர்மையான முறையில் பிணைக்கப்பட வேண்டும். பின்னர் அது பாதுகாக்கப்படும். இதற்கான பொறுப்பு கணவன் மனைவி மீது மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்கள், அவர்களின் சுற்றுச்சூழல் மற்றும் அவரின் நண்பர்கள் மீது முழுகிறது. ஏனெனில் பல பிரச்சனைகள் தப்பெண்ணங்களின் விளைவாகவும் அல்லது அவை புறம் பேசுதலின் விளைவாகவோ அல்லது பொறுமையின்மையின் விளைவாகவோ அல்லது கோபத்தின் விளைவாகவோ எழுகின்றன. மேலும் உண்மையின் வார்த்தை அவற்றை தடுக்க மிகவும் வலுவான நூலாக உள்ளது. பின்னர் கூறுகிறார்கள், அல்லாஹ் விரும்பினால் இந்த நேரத்தில் நான் அறிவிக்கும் திருமணம் இரு குடும்பங்களுக்கும் மிகவும் அருளுக்குரியதாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். இது ஜமாத்திற்கும் அருளுக்குரியதாக இருக்கட்டும், மனிதகுலத்திற்கும் அருளுக்குரியதாகட்டும், மேலும் மார்க்க தொண்டர்களிலிருந்து வந்தவர்களாக இருக்கட்டும். ஏனென்றால் அதற்கு மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் மதிப்பிற்குரிய லுபனா சாஹிபாவின் இந்த வார்த்தைகளை அவரது உறவுகளுக்கு ஆதரவாக நிறைவேற்ற முயன்ற ஒரு உறவும் இருந்தது என்று நான் சொல்ல முடியும். பின்னர் நீங்கள் இன்று என் தங்கை அமத்துல் ஹக்கீம் சாஹிபா மற்றும் சையத் தாவூத் முபஷிர் ஷா சாஹிப் மகன் மௌலூத் அகமது சையத் மௌலூத் அகமது மற்றும் டாக்டர் சையத் குலாம் முஸ்தஃபா சாஹிப்பின் மகள் அவளை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்றும் அன்று கூறியிருந்தார்கள். பின்னர் டாக்டர் சாஹிப் அவர் ஒரு வாக்கிஃபே ஜிந்தகி மருத்துவராக இருந்ததால் ஆப்பிரிக்காவில் தங்கினார். ஆரம்பத்தில் நுஸ்ர ஜஹான் அறிவிக்கப்பட்ட போது அவர் ஆரம்பகால வாழ்வை அர்ப்பணம் செய்த மருத்துவர் ஒருவராக இருந்தார். ஹஜரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் அவரை டாக்டர் சாஹிப் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் மேற்கு ஆப்பிரிக்காவில் வக்ஃப் செய்த மருத்துவராக பணியாற்றிய ஆரம்பகால மருத்துவர்கள் ஒருவராவார். அல்லாஹ் அவரது துவாவை கேட்டு அவருக்கு குணமளிக்கும் திறனை அந்த பாக்கியத்தை அருளினார். மேலும் மிகவும் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார்கள். அவர் கானாவிலும் பின்னர் நைஜீரியாவிலும் தொடர்ந்து பணியாற்றினார்கள். சையதா லுபனா சாஹிபாவின் மகன் சையது சவுத் அகமது ஒரு வாழ்வை அர்ப்பணம் செய்தவர் மற்றும் தற்போது ஃபசலே உமர் மருத்துவமனையின் நிர்வாகியாக உள்ளார். என் தாத்தா நுஸ்ர ஜஹான் திட்டத்தின் கீழ் கானாவில் ஒசோக்கரேக்கு சென்றபோது குடும்பம் முழுமையடைந்ததாக அவர் தனது தாயார் நிலை பற்றி கூறுகிறார். அவரது தாயார் லுபனா சாஹிபா அவருடன் இருந்தார். அவர் சிறியவராக இருந்தார். இது லுபனா சாஹிபாவின் திருமணத்திற்கு முந்தைய சம்பவமாகும். அந்த நேரத்தில் அங்கு எந்த உபகரணமும் இல்லாததுமாக இருந்தது. சில கட்டுகளை வெட்டித்தேறு கொடுப்பது, வெளிச்சம் இல்லை என்று அவர் கூறுகிறார். மருத்துவர் டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் அறுவை சிகிச்சை செய்தார். மேலும் இந்த பெண்ணும் ஒரு டார்ச் லைட்டை கையில் ஏந்தி நின்று அந்த வெளிச்சத்தில் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தது என்ற விஷயமும் வருகின்றது. பின்னர் அவர் மிகவும் அன்பானவர் என்றும் தனது சொந்த வழியை மறந்து மற்றவர்களுக்கு சேவை செய்தார் என்றும் எழுதுகிறார்கள். அவர் தனது கணவர், பெற்றோர், மாமியார் மற்றும் அனைவரின் உரிமைகளையும் முழுமையாகவும் உண்மையாகவும் நிறைவேற்றினார். 1986 அவர் படிக்கட்டுகளில் இருந்து விழுந்தார். அவருக்கு முதுகொலி இருந்தது. அதன் பிறகு அவருக்கு புற்றுநோய் வந்தது, நீரிழிவு நோய் இருந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் தனது வலியை வெளிப்படுத்தவில்லை. தனது நோயை மிகுந்த பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு ஆரோக்கியமாக இருப்பது போல் தொடர்ந்து நடந்து வருவார். அவர் தனது குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு துவாக்களை கற்பிப்பார். குறிப்பாக அவர் தனது பேர குழந்தைகளுடன் வாழ்ந்தபோது அவர்களை தினமும் கவனித்து கொண்டார். அவரது கண் பார்வை பலவீனமடைந்தது. அவர் ஓத முடியாத போது அவர் ஆன்லைனில் குர்ஆன் ஓதுவதை கேட்பார். அவர் தொடர்ந்து கூட்டங்களுக்கு செல்வார். ஒருமுறை ஒருவர் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் நீங்கள் ஏன் ஜமாத் கூட்டத்திற்கு வருகிறீர்கள் என்று கேட்டபோது, கூட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நான் போகப் போவதில்லை, அது ஒரு ஜமாத் அமைப்பு, நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். அவருக்கு ஜமாத் மீது மிகுந்த பற்று இருந்தது. அவர் என் மனைவியின் மைத்துணியாகவும் இருந்தார். இந்த அர்த்தத்தில் அவர் எளிமையானவர் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எல்லா வகையான சூழ்நிலைகளும் வாழ்வும் தன்னை சரி செய்து கொள்ளவும் முடியும் என்பதையும் நான் அவர்களை பார்த்திருக்கின்றேன். அவர் தனது மாமியார் உறவையும் நன்றாக கையாண்டார். அல்லாஹ் அவர்களை மன்னித்து கருணை நடந்து கொள்வானாக. அவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். நான் சொன்னது போல் மகன் ஒரு வாழ்க்கை அர்ப்பணம் செய்தவர். இந்த மக்களுக்கு அவர்களின் பெற்றோர்களின் நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா ஜெர்மனியின் முகமது ஷஃபி ஜுபைர் சாஹிப்பின் மனைவியான மதிப்பிற்குரிய நஸ்மூன் பிவிஸ் ஜுபைர் சாஹிபா உடையதாகும். அவர் சமீபத்தில் காலமானார். இன்னாலில்லாஹி வின்னை இலைஹி ராஜிவூன். அவர் தனது குடும்பத்தில் மொரிஷியஸை சார்ந்த நபராக இருந்தார். அகமதியத்து தனது தாத்தா முகம்மது ஹனீப் சித்து சாஹிப் மூலம் குடும்பத்திற்கு வந்தது. அவர்கள் ஒரு மகனும் ஒரு மகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அவரது மகன் அத்தஹர் ஜுபைர் சாஹிப், அவர் சேர்மன் ஹுமானிட்டி ஃபர்ஸ்ட் ஜெர்மனியாக பணியாற்றுகின்றார். அத்தஹர் ஜுபைர் சாஹிப் கூறுகிறார்கள், அன்னார் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த பணிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று எழுதுகிறார்கள். அவர் என்னை வளர்த்த விதமும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும் மிகவும் வலுவான நம்பிக்கையை கொண்டிருந்தன என்பதை நான் முழுமையாக உறுதியாக சொல்ல முடியும் என்று அவர் கூறுகிறார். அவர் எந்த விதமான புகாரை பற்றியும் புகார் செய்ததையோ அல்லது புகார் செய்வதையோ நான் கேட்டதில்லை. அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட போது அந்த நேரத்தில் அவருடன் குறிப்பாக இருக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் சுயநினைவு திரும்பும் போதெல்லாம் தொழுகை பற்றி கேட்பதா அவர் கூறுகிறார்கள், அவர்கள் தொழுகையில் மிகவும் கண்டிப்பானவர், மிகுந்த பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர். அல்லாவின் தீர்ப்பின் மீது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பிறகு ஒரு சம்பவம் உள்ளது, மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மக்களுடைய விவகாரங்களை இரகசியங்களை மறைத்து வைப்பார்கள். சொல்கிறார்கள், ஒரு கணவன் மனைவிக்கு இடையான ஒரு விவகாரம் இருந்தது. அவர்கள் என்னிடம் கூறினார்கள், என்ன நடந்தது என்று கணவரிடம் கேட்க சொன்னார்கள். மனைவி என்ன சொன்னாள் என்று கேட்டார்கள். கூறுகிறார்கள், இல்லை, அவள் என்னை நம்பி என்னிடம் விஷயங்களை சொன்னால் நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன், அவள் சொல்ல விரும்பினால் அவளே உங்களிடம் சொல்வார், ஆனால் அவர்களுக்கு இடையே சமாதானம் செய்யும் முயற்சி செய்ப்பார். அவர்களுக்கு ஹிலாபத்துடன் ஆழமான தொடர்பு இருந்தது. குத்துபாக்களை மிகவும் கவனமாக கேட்பார்கள். உண்மையில் அவர்களுடைய பேரன் கூறுகிறார், இரண்டு அல்லது மூன்று முறை கேட்பார்கள். மேலும் கூறுவார்கள், முதல் முறை புரியவில்லை என்றால், நீ கவனமாக கேட்கவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை என்பார்கள். அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு மிகவும் வலுவான தொடர்பு இருந்தது. கனவுகள் பார்ப்பார்கள், அவை நிறைவேறக்கூடியதாக இருந்தது. இப்போது அவர்களுடைய நோயின் கடைசி நாட்களில், எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா என்று அவர் கேட்டதாக ஜுபைர் சாஹிப் எழுதுகிறார்கள். ஒரு சிடி ஸ்கேன் செய்யப்பட்டது, அது உண்மையில் சிறுநீர் பையின் புற்றுநோய் என்று கண்டறியப்பட்டது. எனவே அவர்கள் அவரிடம், எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார்கள். அவர்கள், அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்றார்கள். இறந்து போன அவருடைய உறவினர் ஒருவர் வந்து, உன் மகன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றார்கள். அதனால் அல்லாஹ் அவருடைய நோயை பற்றி முன்கூட்டியே அவருக்கு சொல்லியிருந்தான். அவருடைய மருமகள் ஜெர்மனி சார்ந்தவர் ஆவார். அவருடனும் அவ்வாறே தொடர்பு வைத்திருந்தார். அதனால் ஜெர்மனியராக இருந்தாலும் இருவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய ஆலோசனை பெறுவார்கள். அவர்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்வார்கள். ஒரு மருமகள் சூசன் ஜுபேர் இருக்கின்றார். ஒரு மாமியாராக அவர் இரக்கம் மற்றும் கருணைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறுகிறார். அவர் எப்போதும் அவருக்கு இருந்த அனைத்திற்கும் நன்றியுடன் இருந்தார்கள். அவர் தன் மருமகள்களை தன் சொந்த மகள்களைப் போலவே நடத்தினார்கள். அவர் எங்களை மிகுந்த அன்புடன் திருத்துவார்கள். மேலும் அவர்கள் எப்போதும் எங்களுக்காக துஆ செய்வார்கள். இரண்டாவது மருமகள் மரியா ஜுபேர் இருக்கின்றார். நான் திருமணம் செய்து கொண்ட போது அவர் எனக்கு சமைக்கவும் விருந்தினர்கள் எப்படி உபசரிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எந்த அழுத்தமோ விமர்சனமோ இல்லாமல் இந்த விஷயங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என் படிப்பின் போது அவர் ஒரு சிறந்த பணியை செய்தார். பின்னர் அவர் மருத்துவமும் படித்தார். ஜமாத் நடவடிக்கையிலும் அவர் என்னை முழுமையாக ஆதரித்தார். அவர் என் குழந்தைகளை கவனித்து கொண்டார். அவர் எப்போதும் எனக்கு ஊக்குவிப்பார். அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களின் குழந்தைகளை அவர்களின் துவாக்களுக்கு வாரிசாக ஆக்குவானாக.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. ما كان